as well as being heaps of fun for kids, it's a great
முத்துபுலுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஜூலை மாதம் 5 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியிலே முதலில் வளமை போன்று இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்பா. நாடோறும் நாடுக மன்னன், வினை செய்வான் கூடாமை கூடாதுலகு. நாடோறும் நாடுக மன்னன், வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. இக்குறப்பாவின் பொருளை நோட்கலாம். தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வகையில் உலகம் கெடாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை அறிந்து ஆராய வேண்டும் என மு வரதராசன் விளக்கம் தருகிறார். உழைப்பின் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகில் செழிப்பும் வாடாமல் இருக்கும். எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆராய்ந்து அறிந்து ஆவண செய்தல் வேண்டும் என குறிப்பிடுகின்றனர். நாடோறும் நாடுக மன்னன், வினை செய்வான் கூடாமை கூடாதுலகு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் பொட்டுக்கள். ஜூன் மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் பொட்டுக்கள் குழுவினர்.
வணக்கம் நேயர்களே. இந்த மாத விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் தமிழ் வரலாறு என்பது வெறும் கடந்து போன காலம் அல்ல, அது நம் அடையாளம். நம் வரலாற்றை நாம் அறிந்து அதை பாதுகாக்க வேண்டியது எமது கடமை. ஆகையால் நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்கள் முக நூடு நூடாக தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். தமிழ் வாழ வேண்டும், தமிழர்கள் உயர வேண்டும், தமிழ் வெல்க, தமிழ் வளர்க. நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழன் பற்றிய சிறு குறிப்பு. தமிழ் வளர்த்த பெரியார். யார் இந்த பெரியார்? பெரியார் என்பது ஈவே ராமசாமியை குறிக்கும். இவர் தமிழ் மொழி, தமிழ் மக்கள் மற்றும் தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை மேம்படுத்த பல முயற்சிகளை செய்தவர். 1879 ஈரோட்டில் ஒரு வணிக குடும்பத்தில் இவர் பிறந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒழுக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் ஒலித்தார். பெரியார் என்ற பெருமையை பெற்றது பொதுமக்கள் அவரை பெரிய மனிதர் என்று அழைத்ததன் விளைவாகவே. பெரியார் சமூகத்தில் நிலவிய சாதி மத பாகுபாடு, கற்பனை மூட நம்பிக்கை, பெண்கள் உரிமை ஆகிய அனைத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர். அவர் கூறியதை நினைவில் கொள்வோம். தலை குனியாதே இரு, பயந்தே நடக்காதே. மக்கள் மத்தியில் சுயமரியாதை என்னும் வார்த்தையை விதைத்தவர். இவருடைய இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கம், இது சாதி பாகுபாட்டை ஒழிக்கவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கொடுக்கவும் உருவாக்கப்பட்டது. மற்றது திராவிட கழகம், இது தமிழர் பண்பாட்டை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. மேலும் இவர் பெண்கள் கல்வி, பெண்கள் உரிமை, திருமண வயது, மனமுறிப்பு போன்றவற்றில் மிகவும் புரட்சிகரமான கருத்துக்களை பகிர்ந்தவர் என்றால் அது மிகையாகாது. நன்றி நேயர்களே.
சிந்திக்க சில நிமிடங்கள். வழங்குபவர் எல்லி. இந்த பொருளை உபயோகித்து நீங்கள் மேலேயும் போக முடியும், கீழேயும் போக முடியும். ஆனால் இந்த பொருளால் அசைய முடியாது. அது எது? உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. இந்த பொருளை உபயோகித்து நீங்கள் மேலேயும் போக முடியும், கீழேயும் போக முடியும். ஆனால் இந்த பொருளால் அசைய முடியாது. அது எது? சென்றீங்கள் நேர்களே. பதில் இறுதி.
முத்துக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு வாசமான ஒரு பவுடர் சொல்கிறேன். இது வந்து சில வீடுகளில் நீங்கள் போய் கறியல், இறைச்சி கறியலோ இல்லாட்டி உருளைக்கிழங்கு கறியோ என்ன என்ன கறியும் சாப்பிட்டு நல்ல வாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பவுடரில் ஒரு டீஸ்பூன் கறி செய்து முடிஞ்ச அப்புறம் போட்டிங்களா சரி. இதுக்கு என்ன நீங்கள் செய்ய வேணுமெண்டா, கருவா, கராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஜாதிப்பூ, இங்கிலீஷில் மேசன்னு சொல்கிறேன், இவ்வளோத்தையும் எல்லாத்திலும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து வையுங்க. அதோடு ஒரு 15 கருவேப்பிலையில் ஒரு 15 ரம்பத்துண்டு இவையும் வறுத்து வையுங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் வச்சு போட்டு நீங்கள் எல்லா கறி வச்சாலும் முடிஞ்ச அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ உங்களோட வாசத்துக்கு ஏற்ற அப்படி நீங்கள் கொஞ்சத்தை போட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களோட கறி நல்ல வாசமாக இருக்கு.
சோத்துல வலிஞ்சு ஒரு உற்சாகம் இல்லாம டல்லா கிடக்குற மாதிரி கிடக்கு, என்ன நடந்தது?
சரி சரி, உள்ள வாங்கோ, வந்து இருங்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கோ. அதுக்கு பிறகு எங்களை பற்றி கதைப்போம், என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்போம்.
ஐயோ அப்பா, எனக்கு உடம்பெல்லாம் ஒற்றி அடிச்சு போட்ட மாதிரி ஒற்றி சோர்வாத்தான் இருக்கு.
உமாக்கு உடல் சோர்வு மட்டும்தான், எனக்கு அதோட சேர்ந்து மனமும் இல்லை சோர்வா இருக்கு.
உண்மைதான். இப்ப நானும் கோயிலுக்கு போய் கனகாலம் ஆச்சு. அங்க போனாலாவது கொஞ்சம் ஆட்களை சந்திக்கலாம். அப்ப ஒருத்தரையும் பார்க்காம கோயிலுக்கும் போகாம ஏதோ ஒரு மாதிரி ஒரு வெற்றிடமா இருக்கு மனசுல.
உதுக்குத்தானப்பா அந்த டீ ஃபரி சாப்பாவான்னு சொல்லி மௌரியாக்கள் தங்களோட ஹெல்த்துக்காக ஒரு மாடலை உருவாக்கி இருக்கணும். அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களோ?
இதை பற்றி நாங்கள் கேள்விப்படையில்லை, இதை பற்றி சொல்லும் பார்ப்போம்.
அதன் மௌரியாக்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தையே புரிந்து கொள்றதுக்காக ஒரு மாதிரியை உருவாக்கி இருக்கணும். இது வந்து மேசன் ஜூரியால உருவாக்கப்பட்டது. இதில் 4 பரிமாணங்கள் இருக்கு. என்னென்று சொன்னால் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். சொல்லப்போனால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், உள ஆரோக்கியம்,
ஆன்மீக ஆரோக்கியம்,
எஸ் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த 4 பரிமாணங்களில் ஒன்று இல்லை என்றால் அல்லது ஏதேனும் ஒன்று பாதிக்கப்பட்டால் இது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு நபரை பாதிப்படைய செய்யும்.
அப்ப உடல் ஆரோக்கியம் உடலை நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் என்னப்பா செய்யலாம்?
அது தெரியாது. நல்ல உடற்பயிற்சி செய்யலாம், நடக்க போகலாம், உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகளை அகற்றக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம், நல்ல சரியான உணவு கட்டுப்பாட்டை எடுக்கலாம். அதோட எங்களுக்கு 8 மணி நேர குறைஞ்சது 8 மணி நேரமாவது நித்திர தேவை.
நீர் நல்ல ரீல் ஏதோ ஒவ்வொரு நாளும் நடக்கிறாள்.
அது மட்டுமில்ல, இதுல ஒன்றுதான் ஒழுங்கா செய்யறவா, 10 மணிக்கு நித்திர கொள்ளுவான்.
பரவாயில்ல, எனக்கு அப்படித்தான நித்திரம் வருது. சில பேருக்கு நித்திர வரையல் என்னதும் பெரிய பிரச்சனையா இருக்கு.
எல்லாம் மருந்து போடுறாக்களும் இருக்கின.
சரியா சொன்னீர்.
அதை விட அது எல்லாருக்கும் தெரியும் தானே. சரி, மன ஆரோக்கியத்தை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். மன ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுறதுக்கு சில விஷயங்களை செய்யலாம். நல்லா சாப்பிடலாம், நல்லா ஓய்வெடுக்கலாம், மற்றது உடற்பயிற்சி செய்யலாம். அதை விட நீங்க வெளியில அதாவது இயற்கையோட சூரிய ஒளி படுற மாதிரியான இடங்கள்ல உங்களோட நேரத்தை செலவழிக்கலாம். மற்றது உங்களோட நட்பு வட்டம் அல்லது நீங்க யாரோட விரும்பி சேர்றீங்களோ அவையோட கொஞ்ச நேரத்தை நீங்க செலவிடலாம். உங்களுக்கு பொழுதுபோக்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்ய தொடங்கலாம். மற்றது பொழுதுபோக்குன்றதை விட நீங்க ஒரு புதுசா ஒவ்வொரு மாசமுமோ 1-2 மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒன்றை நீங்க படியுங்கோ. படிக்கிற மூலம் என்ன நடக்கும்டா, உங்களோட மனத்துல அழுத்தங்கள் குறைஞ்சு உங்களோட மனம் வந்து பலமாகும். மற்றது உங்களோட மனத்துல எது பலவீனம் எது பலம்ன்றத நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே போய் பாருங்கோ. பார்த்து உங்களோட கொஞ்ச நேரத்தை பயனுள்ளதாக நீங்க செலவழியுங்கோ. செலவழிச்சு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றதுகளை வரையறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்தீங்களாலே உங்களோட மனம் ஆரோக்கியமா இருக்கும். அப்பாடா விளங்கிச்சுதோ
பிள்ளையா, நல்லா சொன்னீரப்பா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஃபேமிலி ஹெல்த்னு சொல்றோம், குடும்ப ஆரோக்கியம். இப்ப குடும்ப ஆரோக்கியம் பண்ணா நாங்க வீட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒருத்தர் ஒருத்தர் விளங்கி கொண்டு இப்ப எல்லார்ட்டையும் சரியும் இருக்கும் பிள்ளையும் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து எடுத்து அதுக்களாக பெருசா எடுக்காம நாங்க நடந்து வந்தாலே அந்த குடும்ப ஆரோக்கியம் ஓரளவுக்கு சரிசமமா வந்து கொண்டு இருக்கும். மற்றது இப்ப எங்களுக்கு தெரியும் தானே, இந்த கோவிடுக்கு பிறகு எவ்வளவு தூரம் நாங்க ஊரே வீட்டுக்குள்ள இருக்க வழிக்கிட்டு டிவிய பார்க்க வழிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தால கன பிரச்சனை வேற தொடங்குது இல்லோ. அப்ப அந்த திரு நேரங்களை வந்து கொஞ்சம் நாங்கள் குறைக்கிறதுக்கோ அல்லது வந்து இந்த டைம் தான் பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி முக்கியமா பிள்ளைகளுக்கு, அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நாங்களும் வந்து பெரியாக்களும் வந்து அதுக்கு மாதிரியா இருக்க வேணும். என்ன மற்றது இந்த தெரியும் தானே, சாப்பாடு வெளியில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு அது அவசரத்துக்கு வாங்குறாமண்டாலும் கூட கூட வந்து வீட்டில் செய்து செய்து பிள்ளைகளோட குடும்பத்தோட செய்து சாப்பிட்றது, வெளியில போய் உடற்பயிற்சி செய்யறது, ஆனால் குடும்பமா செய்ய தொடங்கிக்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே பிறகு பிறகு அதை வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கணும். என்ன இந்த இதில் இப்ப நேரத்துக்கு படுங்கோ, ஒரே நேரத்துக்கு எழும்புங்கோ, மற்றது வந்து இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பழகுங்கோ, அப்படியெல்லாம் கிணக்கிறது சின்ன சின்ன விஷயம், பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிவிடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் ஒவ்வொருத்தரை ஒருத்தர் ஆதரிச்சு கொண்டு வரைக்க அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் வந்து பலப்படும் மேம்படும்னு சொல்லிக்கணும். மற்றது வந்து இப்ப தனியா அதோட மட்டுமட்டும் இல்லாம பழக்க வழக்கங்கள் மெட்டாக்கள் குடும்பம் மெட்ட குடும்பங்கள் அண்டு அந்த உறவு முறை கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லி நம்ம அந்த இதுல நல்ல விஷயம் அப்பா.
மற்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொல்றது அந்த ஆன்மீக ஆரோக்கியம். இதுவும் வந்து மனித குலத்தின் ஒரு ஆரோக்கியத்தின் ஒரு பரிமாணம் தானே. இது வந்து அனைத்து ஆரோக்கியத்தின் பரிமாணத்திலேயும் வந்து ஒரு முக்கிய பங்கை அளிக்கிறது. அதாவது உடல், உணர்ச்சி, மனம் மற்றும் சமூகம் எல்லாத்தோடையும் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாக இந்த ஆன்மீக ஆரோக்கியம் என்றது விளங்குகிறது. ஆன்மீக ஆரோக்கியம் என்று சொல்லிக்கல பரோபகாரம் மற்றும் இந்த நெறிமுறைகளையும் வளர்க்கிறது. மேலும் வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது வந்து உயிர் வாழ்வதற்கான நமது திறனையும் வந்து மேம்படுத்துகிறது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு நினைவாற்றல் மற்றும் தியானத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் என்று சொல்றது. இது வந்து எங்களுடைய உடல் மனம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தியான முறையாக கருதப்படுகிறது. மற்றது வந்து நாங்கள் ஒரு நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளலாம். அதாவது நன்றி உணர்வை வளர்த்து கொள்றேன் சொல்லியிருக்கல. இப்ப விடிய நாங்கள் நித்திரையால் எழும்பேக்கல, மற்ற நித்திரைக்கு போகல, நாங்கள் கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வை தெரியப்படுத்துறோம். அதாவது நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துட்டு நாங்கள் நித்திரைக்கு போறதோ, அல்லது வந்து விடிய எழும்பேக்கலையும் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துட்டு வந்து நாங்கள் நித்திரையால் எழும்பி எங்களுடைய வேலைகளை மேற்கொள்றதோ அப்படி செய்யலாம். அது இது கடவுள் அது மட்டுமன்றி இல்லை, நாங்கள் நிறைய விஷயங்கள்ல இந்த நன்றி உணர்வை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். மற்றது வந்து ஒரு இயற்கையோட ஈடுபடுறது. இயற்கையோட ஈடுபடுறன்னு சொல்லிக்கல, நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் வெளியில நடக்க போறோம், மற்றது வந்து பூக்கண்டுகளுக்கு தண்ணி விடுறோம், பூக்கண்டுகளை உண்டாக்குறோம் என்று சொல்லிக்கல, நாங்கள் அந்த இயற்கையோட ஒன்றுபட்டு மனம் ஒன்றுபட்டு அந்த விஷயங்களை அந்த மொமெண்ட்ல அந்த கணத்தில எங்களை சரியான முறையில் எங்களுடைய ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தி அந்த கணத்தில செய்கிறது. வேறு எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் அந்த செயற்பாடுகளை செய்கிறது. மற்றது வந்து ஒரு சமூகத்துடன் இணைந்து செயற்படுகிறது. மற்றது வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்குள்ளேயே போய் உங்களுடைய அந்த ஆன்மீக மையத்தை தேட சொல்லி நம்ம என்ன சொல்லி ஒரு சத்தம் இல்லாத இடத்துல அமைதியான முறையில சாந்தப்படுத்தி இருந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளேயே போங்க. உள்ளுக்கு போனீங்க என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உணரத் தொடங்குங்கள். அதாவது வந்து இதை சொல்றது சுய கவனிப்பு பயிற்சி என்று சொல்றது. நீங்க அதனையும் நீங்க மேற்கொள்ளலாம். மற்றது வந்து தன்னார்வ தொண்டு செய்கிறது. அதாவது நீங்களே போய் வொலண்டரியா வந்து சில விஷயங்களை செய்கிறது. இப்ப இங்க செய்யலாம் என்று சொன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், அல்லது வந்து சில கொம்யூனிட்டிக்கு போய் உங்களை நீங்களே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான முழுமனதோடு சில விஷயங்களை செய்யக்க. அப்படி நீங்க செய்து கொண்டு வந்தீங்கள் என்று சொல்லிக்கல உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். மேலும் வந்து சில பொழுதுபோக்குகள் உங்களுக்கு நேரம் இருக்குமாக இருந்தால் நீங்க சில பொழுதுபோக்குகளை உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்து கொள்ளலாம்.
வெங்கட ஒன்று கூடல போலேன்னு சொல்றீங்க,
சரிதான்.
சரி, இந்த நாலு விஷயத்தையும் பற்றி இவ்வளவு கதைச்சு முடிச்சிட்டோம். இதை வச்சு இப்ப என்ன செய்யலாம்?
கடவுளே, விடிய விடிய ராமர் கதை விடிஞ்சா பிறகு ராமன் சீதைக்கு என்ன முறை என்ற மாதிரியே லகக்கிறேன்.
என்னப்பா, எனக்கு இப்ப நல்லா விளங்கிட்டு. அவர் அவருக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதற்குரிய சரியான பயிற்சிகளை தான் செய்ய வேணும்.
சரியாய் சொன்னீர், கள்ளி கண்டுபிடிச்சிட்டாள். ரோசா
கெட்டிக்காரியா கெட்டிக்காரியா இருக்கே வேணும்.
எமது அடுத்த நிகழ்ச்சி பார்த்ததில் பிடித்தது. இந்த பார்த்ததில் பிடித்ததில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு படத்தை பற்றிய விமர்சனத்தை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் வாகை. அந்த படம் வந்து இலங்கையில் வல்வட்டித்துறையைச் சேர்ந்த தர்மதாஸ், வசந்தி, மகன்கள் நிது மொழி ஆகிய குடும்பத்தினர் படகுல தப்பி ராமேஸ்வரம் வர்றதை பற்றி கதைக்குது. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு குடும்பத்தின் நிலையை இயல்பாக அழகாக படமாக்கி இருக்கும் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்துக்கு ஒரு பூங்கத்தை கொடுக்கலாம். பிழைப்பு தேடி இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமாக வருவது என்பது கொடூரம். அப்படி வரும் குடும்பத்தின் கதையின் களத்தை மெல்லிய நகைச்சுவையையும் மனித மனப்பாங்குகளையும் சம விகிதத்தில் கலந்து படமாக்கி இருப்பது ரசிக்க வைக்கிறது. கதையில வரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கும் சிறிய பின்கதை வைத்திருப்பதும் கதையோட்டத்துக்கு மிகவும் வலு சேர்த்திருக்குது. இந்த படம் என்னன்னு சொன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இத கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த படத்துல தர்மதாசா வர்ற சசிகுமார் ஆகட்டும், வசந்தியா வார சிம்ரன் ஆகட்டும், மகன்களா வார நிது முள்ளி அதாவது மிதுன் கமலேஷ் ஆகட்டும், மற்றது வசந்தின் சகோதரரா வார ஜோஹி பாபு ஆகட்டும், எல்லோருமே மிக அற்புதமாக நடித்திருக்கிறோம். இந்த படம் இப்ப தியேட்டர்ல இல்லையா என்றாலும் தயவு செய்து பார்க்காதாக்கள் நீங்க பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க.
என்ன நேர்களே, பதில் கண்டுபிடித்தீர்களா? இந்த பொருளை உபயோகித்து மேலேயும் போக முடியும், கீழேயும் போக முடியும், அது எது? இந்த கேள்விக்கான பதில் படிக்கட்டு. படிக்கட்டை உபயோகித்து நீங்கள் மேலேயும் போகலாம், கீழே இறங்கியும் வரலாம். ஆனால் படிக்கட்டு ஒரே இடத்திலே தான் இருக்கும்.
பிள்ளையாள், நான் இன்றைக்கு வகுப்புல ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
கேளுங்க டீச்சர், நான் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு.
அது நான் கேட்ட அப்புறம் தெரியும். ஏனண்டா நான் கேள்வி கேட்டு நல்லா பதில் சொல்லணுமா, அவைக்கு இன்னைக்கு கூட மார்க்ஸ் கொடுக்க போறேன்.
அது எனக்குத்தான் பரவாயில்ல, சொல்லுங்க.
சரி, என்ன கேள்வியண்டா? கோழி ஏன் முட்டை போடுது?
ஏன்னா அதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று எல்லாம் எழுத தெரியாது, அதுதான் அது முட்டை போடுது.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று மறைந்த தென்னிந்திய திரைப்படத்துறையினுடைய மறக்க முடியாத ஒரு சிறப்பு ஆளுமை விசு அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த ஜூலை மாதம் முதலாம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நிறைவலைகளோடு எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு இளையனப்பு அருள்தாசன் அவர்கள் வான் அலைகளினூடாக.
இயக்குனர் சீகரம் கே பாலச்சந்திரின் மோதிர கையால் நடிகர்கள் தாம் குட்டுப்பட வேண்டும் என்பதில்லை, இயக்குநர்களும் குட்டுப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் முதன்மையானவர் திரு விசு அவர்கள். மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் என்னும் இயற்பெயரை கொண்ட இவரை ரசிகர்கள் விசு என்ற பெயரிலேயே அறிந்து வைத்திருக்கிறார்கள். டைரக்டர் விசுவின் முந்தைய தலைமுறை இயக்குனர் ஸ்ரீதர் போல் இவரும் முதலில் எழுத்தாளராக அறிமுகமாகி பின்னர் இயக்குனர் ஆனவர். பெரும்பாலான படங்களை ஒரே விதமாக உருவாக்கி வெற்றிகளை கொடுத்தவர் விசு. நாடகம் தொடர்பான மேன்மையான எண்ணம் கொண்டிருந்த காரணத்திலேயே தனது படங்கள் நாடகம் போல் உள்ளன என்னும் விமர்சனத்தை விசனப்படாமல் பெருமிதத்துடன் எதிர்கொண்டவர் இயக்குனர் விசு. அதுதான் அவரது வெற்றி. எஸ் பி முத்துராமன் இயக்கிய குடும்பம் ஒரு கதம்பம் ஒரு நடிகராக விசுவுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. விசுவை வெற்றிகரமான இயக்குனராக மக்களிடம் கொண்டு சேர்த்தது அந்த படம். மோடி மஸ்தான் என்னும் மேடை நாடகத்தின் அடிப்படையில் உருவான மணல் கயிறுதான் விசுவின் திரைப்பட வரலாற்றில் அசைக்க முடியாத இரும்பு கயிறான அந்த படத்தில் காது கேளாத மாமாவை போன்று அவர் உருவாக்கிய எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு சேது விநாயகம், கமலா கமேஷ், அவருடைய சகோதரர் கிஷ்மு, மனோரமா, மனோரமாவின் மகன் பூபதி போன்ற நடிகர்கள் உயிர் தந்தனர். 1986 வெளியான சம்சாரம் அது மின்சாரம் விசு இயக்கிய திரைப்படங்களில் மாபெரும் வெற்றி பெற்றது. சிறந்த பொழுதுபோக்கு சித்திரம் என்பதற்காக தங்கப்பதக்கம் பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் இது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அவர் இணைந்து நடித்த படம் ஆனந்த கண்ணீர். மேடையில் உருவாக்கப்பட்ட நாடகங்களை போன்ற திரைப்படங்களை படைக்கவே தான் திரைப்பட துறைக்கு வந்தோம் என்பதில் அவருக்கு எள்ளளவும் சந்தேகம் இருந்ததில்லை. அந்த படங்களில் பல பெரும்பான்மையான ரசிகர்களை குறிப்பாக தாய் குலத்தை கவர்ந்து வெற்றியை வாரி குவித்ததே அவரது சாதனை சரித்திரம். சினிமாவில் வசனங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும் வரை விசுவின் பெயரும் நிலைத்திருக்கும், ஏனெனில் அவர் வசனங்களால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம் தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தனது இனிமையான குரலின் மூலம் கொண்டு வந்து சேர்த்த ஏ எம் ராஜா அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த ஜூலை மாதம் முதலாம் தேதி. அந்த வகையிலேயே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக வான் அலைகளில் உங்களுடன் மீண்டும் சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
1950களில் இருந்தே 70கள் வரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் பல பாடல்களை பாடியுள்ளார் ஏ எம் ராஜா அவர்கள். சிறந்த படங்கள் சிலவற்றுக்கு இசையமைத்தும் உள்ளார். இவரது மனைவி பிரபல பாடகி ஜிக்கி அவர்கள். இன்றளவும் பிரபலமாக இருக்கக்கூடிய மிசையம்மா படத்தில் வரும் வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே பாடலில் மெட்டு கேட்ட வார்த்தைகளும் ராஜாவின் குரலும் தெய்வீகமாயிருக்கும். அதே படத்தில் வரும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் பாடல் மெதுவாக நூல் பிடித்தால் போல் ஆரம்பித்து மென்காட்டில் பட்டம் விடுவது போல் தன் மாயக்குரலில் ஜாலம் புரிந்திருப்பார் ஏ எம் ராஜா. இசை ஆர்வம் கொண்ட ஏ எம் ராஜா கர்நாடக இசையிலும் மேற்கத்திய இசையிலும் தேர்ந்த பயிற்சியாளர். கல்லூரியிலேயே புகழ்பெற்ற பாடகராக விளங்கி பல போட்டிகளில் வென்றுள்ளார். அவரை அடையாளம் கண்ட ஒரு நிறுவனம் 2 தெலுங்கு மெல்லிசை பாடல்களை பாடுவதற்காக தேர்வு செய்தது. அன்று வரை கர்நாடக இசையின் பாணியில் பாடப்பட்ட திரைப்பட பாடல்களை கேட்டு பழகிய தென்னிசிய ரசிகர்களுக்கு ராஜா ஒரு புதிய சுவையை அள்ளி கொடுத்தார். துயரத்தையும் தாபத்தையும் தேக்கிய பாடல்களே ஏ எம் ராஜாவை தமிழில் நீங்கா புகழ் பெற செய்தன. சிப்பி செதுக்காத பொற்சிலையே, தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா என்பன சில எடுத்துக்காட்டுகள். மேலை தேச இசையின் சாயல் கொண்ட துள்ளலான ஆடாத மனமும் ஆடுதே, பாட்டு பாடவா பார்த்து பேசவா மற்றும் ஓஹோ எந்தன் பேபி போன்ற பாடல்களிலும் கூட ஓர் இனிமையான மென்மையை சேர்ப்பது அவரது குரல். ஜெமினி கணேசனுக்காக அவர் பாடிய பாடல்கள் கல்யாண பரிசு, மிஸ்ஸியம்மா, மனம்போல் மாங்கல்யம், பூலோகோ ரம்பை, ஆடி பெருக்கு ஆகியவை புகழ் பெற்றவை. 1955 மகேஸ்வரி என்ற திரைப்படத்தில் அழகு நிலவின் பாவனையிலே என்ற பாடலின் ஒத்திகையின் போது ஜிக்கியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதல் திருமணம் புரிந்து கொண்டார். பல வருடங்கள் கழித்து 70களின் தொடக்கத்தில் இசையமைப்பாளர் வி குமார் ஏ எம் ராஜாவை மீண்டும் பாட வைத்தார். ரங்கராட்டினம் படத்துக்காக அவர் பாடிய முத்தாரமே உன்னூட என்னவோ மற்றும் பூந்த வீடு படத்துக்காக ஏ எம் ராஜா பாடிய செந்தாமரையே செந்தே நிதழே பெண்ணோவியமே கண்ணே வருக இலங்கை வானொலி காற்றலைகளில் தவழ்ந்து வந்த இனிய பாடல்கள். வாழ்வின் இறுதி நாள் வரை இசையுடன் வாழ்ந்தார் ஏ எம் ராஜா. 1989 April 8 பகவதி கோயிலில் இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்து ரயில் வண்டியில் திரும்பிக் கொண்டிருந்த வேளை வள்ளியூர் புகையிரத நிலையத்தில் தன்னுடன் வந்த சக உதவியாளரை காணவில்லை என தேடி அவசரமாக ஓடிய ரயிலில் ஏற முற்பட்ட வேளை தவறி விழுந்து காலமானார் ஏ எம் ராஜா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று மறந்துவிடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.